உலகர் சாந்தி மதம் ஏந்தி வந்த சர்தாரே ஆலம் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கையை பின்பற்றிய பின்பற்றுகின்ற பின்பற்றவிருக்கின்ற அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் இன்றென்றும் உண்டாவதாகும். புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்துடன் அல்லாஹுடைய மாளிகைக்கு சமூகம் தந்து அத்தைக்காப்புடைய நியத்துடன் அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, கண்ணியமிக்க கனவான்களே, சகோதரர்களே, எம்மை படைத்த இறைவன் இவ்வுலக வாழ்க்கையிலே இவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ, பணித்திருக்கிறானோ, கட்டளையிட்டிருக்கிறானோ, அப்படியான விடயங்களை எடுத்து நடக்குமாறும், எவற்றை விட்டு விலகி நடக்குமாறு எம்மை தடுத்திருக்கிறானோ, தடை செய்திருக்கிறானோ, விலக்கியிருக்கிறானோ, அப்படியான விடயங்களை வாழ்க்கையிலே சம்பூர்ணமாக தவிர்த்து நடந்து கொள்வதோடு அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் குறிப்பாக கண்ணன் தனிமையிலே இருக்கின்ற போது அல்லாஹுவை தக்வா செய்து கொள்ளுமாறும், அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். இன்றைய ஹுத்பாவிலே மறுமை நாளின் அடையாளங்கள் எனும் தொடர் தலைப்பின் 12வது பகுதியை, சில போது அது இறுதி பகுதியாகவும் இருக்கலாம், அந்த 12வது பகுதியை இன்ஷா அல்லாஹ் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கின்றேன். இதுவரையும் 11 ஹுத்பாக்களில் நாம் மொத்தமாக 78 அடையாளங்களை பார்த்திருக்கிறோம். ஓரளவு விவரமாக விரிவாக பார்த்திருக்கிறோம். இறுதியாக சென்ற மாதத்தினுடைய ஹுத்பாவிலே 76வது அடையாளமாகவும் பெரிய அடையாளங்களில் 3வது அடையாளமாகிய அந்த யஜூஜ் மஜூஜ் என்ற கூட்டத்தினர் அவர்களை பற்றிய ஒரு பகுதியை, அதற்கு முன்னால் உள்ள குத்துபாவில் அதற்கு முதல் பகுதியை பார்த்தோம், அதன் இறுதி பகுதியை, அதாவது அவர்கள் அடைக்கப்பட்டிருக்கிற அந்த சுவர், எதற்கு பின்னால் அவர்கள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள், அந்த தடுப்பு சுவர், அதிலிருந்து அவர்கள் வெளியாகுவதற்காக என்னென்ன முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய முயற்சி எப்போது அவர்கள் அதிலே வெல்லப் போகிறார்கள், எப்பொழுது அதிலிருந்து அவர்கள் வெளியாகுவார்கள், அந்த நேரத்தில் முக்கியமாக ஒரு படிப்பினைக்குரிய விடயத்தையும், இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தை அவர்கள் கூறுகிற நேரம்தான் அவர்கள் அதிலிருந்து வெளியாகுவதற்கான சந்தர்ப்பமாகவும் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். எனவே இன்ஷா அல்லாஹ் என்பதை பிறகு ஒரு விடயத்தை நாம் செய்ய நினைக்கும் பொழுது அதை நாங்கள் ஒரு உண்மையான மும்மீனாக நாம் இருக்கிறபடியால் உண்மையிலே எங்களுடைய நாவுகளில் இருந்து அந்த இன்ஷா அல்லாஹ் இந்த வார்த்தை வெளியாக வேண்டும் என்ற ஒரு படிப்பினைக்குரிய செய்தியையும் அங்கே நினைவுபடுத்தினோம். அது மட்டுமல்ல, அவர்கள் அதற்கு பிறகு அங்கிருந்து அதிலிருந்து வெளியாகுவார்கள், வெளியாகி உலகத்திலே எல்லா இடத்திலும் குழப்பங்களை பித்னாக்களை செய்வார்கள். ஹலரத் ஈசா அலி இஸ்லாம் அவர்களுடைய காலமாக அது இருக்கும். அவர்கள் தூர் மலையிலே ஒதுங்கிக் கொள்வார்கள், நல்லவர்கள் எல்லாம் ஒதுங்கிக் கொள்வார்கள், யாரும் அவர்களோடு யுத்தம் செய்ய முனையவும் மாட்டார்கள். அப்படி யுத்தம் செய்வது கடமையும் கிடையாது, ஏனென்றால் யாராலும் அவர்களை வெல்ல முடியாது. இப்படியாக உலகத்திலே அவர்கள் பல ஃபித்னாக்களை செய்து அவர்களுடைய கண் பார்வைக்கு எட்டக்கூடிய அளவில் அனைவரையும் அவர்கள் கொன்று முடித்து விட்டதாக நினைப்பார்கள். பின்னால் வானத்துக்கு அவர்களுடைய ஈட்டியை எறிவார்கள், அங்கே அது ரத்தம் தோய்ந்ததாக அல்லாஹ் அவர்களை சோதனைக்காக அனுப்புவான். பின்னால் வானூர் உள்ளவர்களையும் கொன்றுவிட்டோம் என்றெல்லாம் பேசிக் கொள்வார்கள். இப்படியாக அவர்களுடைய நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் நேரத்தில் அல்லாஹ் அவர்களுடைய கழுத்துகளிலே ஒருவிதமான புழுக்களை ஏற்படுத்தி அவர்களுக்கு முடிவு கட்டுவான். அவர்கள் அப்படியே இறந்து போவார்கள், அனைவரும் அப்படியே செத்து மடிந்து விடுவார்கள். பின்னால் அல்லாஹ் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடையதும் அவர்களை சார்ந்த அந்த நல்ல மூமின்களுடைய துஆவினால் அல்லாஹ் அதனை சுத்தப்படுத்துவதற்காக, ஏனென்றால் சுர் நாற்றம் அடித்து முழு பூமியும் அவ்வாறு இருந்து கொண்டிருக்கும், யாராலும் உயிர் வாழ முடியாத ஒரு நிலை. பின்னால் அல்லாஹ் ஒரு பறவை, பிரமாண்டமான பறவையை அனுப்பி அந்த பறவையின் மூலமாக அந்த பிணங்களை எல்லாம் அப்படியே தூக்கி எறிந்து விடுவான். அந்த பறவை அனைத்து அந்த பிணங்களையும் அப்படியே தூக்கி எறிந்துவிடும் கண்ணுக்கெட்டாத தூரத்திலே. பின்னால் அல்லாஹ் ஒரு மலையை பொழிய வைப்பான், அந்த மலையின் மூலமாக பூமியை அப்படி அல்லாஹ் சுத்தப்படுத்துவான். எந்த அளவு என்றால் பூமியில இருக்கிற எந்த ஒன்றுமே, மரங்களோ எந்த செடி கொடியோ ஒன்றுமே இல்லாத ஒரு கண்ணாடியை போன்று பூமியை அல்லாஹ் ஆக்குவான். பின்னால் அல்லாஹ் பூமிக்கு கட்டளையிடுவான், பூமி தனது பரக்கத்துகளை வெளிப்படுத்தும். இப்படியாக அந்த காலத்தில் எந்த அளவு பரக்கத்திற்கும் என்றால் ஒரு ஒட்டகத்தினுடைய பாலை பலரும் குடிப்பார்கள், ஒரு மாதுளம் பழத்தினுடைய தோளிலே நிழல் பெறுவார்கள். இப்படியாக அந்த காலத்தில் பரக்க செய்யப்படும் என்ற விடயங்களை எல்லாம் நாம் பார்த்தோம். கண்ணியமானவர்களே, அதற்கு பிறகு எல்லாவற்றையும் சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக சொல்கிறேன். ஏற்கனவே நாம் பார்த்த விடயம் 77வது அடையாளமாக நாம் பார்த்தோம், உலகத்திலே மூன்று சுழிவாங்கல்கள், நில அதிர்வுகள், பூமி அதிர்வுகள் உண்டாகி பூமிக்குள்ளால் சுழிவாங்கப்படுவார்கள். இப்படியாக பெரும் மூன்று சுழிவாங்கல்கள், ஹஸ்ஸும் பில் மஷ்ரிக், வஹஸ்ஸும் பில் மக்ரிப், வஹஸ்ஸும் பி ஜஸீரத்தில் அரப். ஒன்று பூமியுடைய கிழக்கு பகுதியிலே ஏற்படும், இன்னும் ஒன்று மேற்கிலே ஏற்படும், இன்னும் ஒன்று அரேபிய தீபகற்பத்திலே ஏற்படும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த விடயமும் நினைவுபடுத்தினோம். சகோதரர்களே, பூகம்பம், நில அதிர்வுகள் என்று சொல்லும் பொழுது நாம் இப்பொழுது ஓரிரு நாட்களாக, ஒரு வாரமாக நாம் செவி மடுக்கிறோம். நேபாளிலே அங்கே பூமி அதிர்வு, எத்தனையோ பேர் மண்ணுக்குள்ளால் சென்று விட்டார்கள், 6000-7000 அடைகிறது என்பதை பார்க்கிறோம். இதுவெல்லாம் அந்த இறுதி கட்டத்திலே நடக்கின்ற, இறுதி கட்டத்திலே ஏற்படுகின்ற அந்த நில அதிர்வுகள் சுழிவாங்கல்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் இவை ஒன்றுமே கிடையாது. ஏனென்றால் இதைவிட பிரமாண்டமான சுழிவாங்கல்கள், இதைவிட பிரமாண்டமான நில அதிர்வுகள் ஏற்பட்டிருக்கிறது. நடப்பு நூற்றாண்டு இருக்கிறதை நாம் இருக்கிற இந்த 2000 இந்த நடப்பு நூற்றாண்டிலே ஏனைய முன்னால் உள்ள காலங்களை விட அதிகமான நில அதிர்வுகளும் அதிகமான சுழிவாங்கல்களும் ஏற்பட்டுக் கொண்டிருப்பதை நாம் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, ஏற்கனவே அதை நாம் நினைவுபடுத்தி இருக்கிறோம். 2001 அளவிலே குஜராத்திலே ஏற்பட்டதிலே கிட்டத்தட்ட 50,000 பேர் பூமிக்குள்ளால் சென்றார்கள். சகோதரர்களே, அது மட்டுமல்ல, அதற்கு அடுத்த வருடங்களிலே துருக்கியிலே 75,000 பேர் அப்படியான அந்த நில அதிர்வுக்கு உள்ளாகினார்கள், அதிலே பல பாதிப்புக்கு உள்ளாகினார்கள். அதே போன்று ஈரானிலும் அந்த காலப்பகுதியிலே ஏற்பட்டது. அதே போன்று 2004 சுனாமி, அதுவும் அங்கே ஆழ்கடலிலே ஏற்பட்ட ஒரு நில அதிர்வுதான். அதன் வெளிப்பாடு எல்லா இடங்களிலும் மொத்தமாக 100,000 தாண்டிய உயிர்களை அது பலிகொண்டது. சகோதரர்களே, அதே போல 2005 காஷ்மீரிலே முழுமையாக முஸ்லீம்கள், 100% முஸ்லீம்கள், நமக்கு தெரியும், 200,000 முஸ்லீம்கள் சுழிவாங்கப்பட்டார்கள் நிலாதிர்வு. நான் எதை சொல்ல வருகிறேன் என்றால், இப்பொழுது நேபாளில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது, இன்னும் இன்னும் அதை அண்மித்த நாடுகளில் இப்படியாக ஏற்படுவது, ஆங்காங்கே ஏற்படுவது, இது வளமையாக இருக்கிறது. சகோதரர்களே, சில போது அல்லாஹ் அடியார்களை சோதிப்பதற்காக ஒரு இடத்தில் பாவங்கள் அதிகரிக்கிற பொழுதும் அல்லாஹ் ஏற்படுத்துவான். அதில் நல்லவர்களும் சேர்ந்து அந்த தண்டனைக்குள்ளால் உட்படுத்தப்படுவார்கள். ஆனால் கியாமத்திலே அவர்களை வேறாக அல்லாஹ் எழுப்புவான். நான் எதை சொல்ல வருகிறேன் என்றால், சில அடையாளங்களை அல்லாஹ் ஏற்படுத்துவது மனிதர்களை உணர்ந்து கொள்வதற்காக, உணர்த்துவதற்காக. நீங்கள் உலகம் என்ற போதையிலே இருக்கிறீர்கள், உலகத்தினுடைய போதையிலே இருக்கிறீர்கள், விழித்துக் கொள்ளுங்கள். இப்படியான சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் சிறிய சிறிய தண்டனைகளை, சோதனைகளை கொண்டு உங்களை சோதிக்கிறோம். பெரிய தண்டனைகள் அல்ல, பெரிய சோதனைகள் அல்ல, அது மறுமையிலே இருக்கிறது உண்மையான தண்டனை. உலகத்திலே சிறிய சிறிய தண்டனைகளையும் சோதனைகளையும் உங்களுக்கு சுவைக்க செய்கிறோம். இதற்காக நீங்கள் எங்களின் அளவிலே மீள வேண்டும், நல்லவர்களாக உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், உணர்ச்சி பெறுவதற்காக செய்கிறோம் என்பதை குர்ஆன் சொல்கிறது. எனவே உலகத்தில் இப்படியாக நடக்கின்ற பொழுது எல்லாமே எங்களை அன்னித்த நாடாக இருக்கிற சகோதரர்களை, எப்பொழுது என்ன நடக்கும் என்பது தெரியாது, உலகத்திலே என்ன நடக்கப் போகிறது என்பது தெரியாது, நிச்சயம் இல்லாத என்ன நடக்கப் போவது என்பது தெரியாத, இரவிலே தூங்குகிறோம், காலையில் எழும்பும் போது உலகத்தினுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும் என்று தெரியாத உத்தரவில்லாத காலத்தில், அந்த காலத்திலே நாம் வாழ்கிறோம் என்றால், இப்படியான சந்தர்ப்பங்களிலாவது ஒரு மௌத்தை பற்றி சிந்தனை வருகிறதா? நான் இபாதத் இல்லாமல் இருக்கிறேன், அல்லாஹ்வின் பக்கம் இணைய வேண்டும் என்ற எண்ணம் வருகிறதா? சகோதரர்களே, இத்தனை பேர் அழிந்து விட்டார்கள், இத்தனை பேர் மரணித்து விட்டார்கள், இத்தனை இடிபாடுகள் என்றெல்லாம் பேசுகிறோமே, நாம் கொஞ்சமாவது சிந்தித்து நாம் உணர்ச்சி பெறுகிறோமா? நாம் அல்லாஹ்வின் பக்கம் எங்களுடைய நெருக்கத்தை அதிகரித்துக் கொள்கிறோமா? பாவத்தில் இருந்து விலகிக் கொள்கிறோமா? என்னதான் உலகத்தில் நடந்தாலும் எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ளவில்லை என்றால், சகோதரர்களே, இப்படியான நிலைமைகளின் மூலமாக நாங்கள் படிப்பினை பெறாவிட்டால் எப்பொழுது படிப்பினை பெறப்போகிறோம் என்பதை உணர வேண்டும். எனவே நான் சொல்ல வருகிற விடயம் என்னவென்றால், உலகத்திலே பூமி அதிர்வுகள், அதே போன்று சுழிவாங்கல்கள் ஏற்படும். இமாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், ஃபத்ஹுல் பாரி என்ற நூலிலே சொல்கிறார்கள், அதாவது கடைசி காலத்தில் ஏற்படக்கூடிய சுழிவாங்கல் என்பது அது முன்னாள் காலங்களில் ஏற்படுவதோடு ஒப்பிட்டு பார்த்தால் ஒன்றுமே கிடையாது. மிக பிரமாண்டமான சுழிவாங்கலாக இருக்கும். பூமி அப்படியே பிளந்து பல கோடிக்கணக்கானவர்கள் அப்படியே உள்ளால் சென்று விடுவார்கள். பிரமாண்டமானதாக இருக்கும் என்பதை சொல்கிறார்கள். எனவே அப்படியான மூன்று சுழிவாங்கல்கள் நிச்சயமாக மறுமை அண்மித்த காலத்திலே நடக்கப் போகிறது. அதில் ஒன்றுதான் கிழக்கில், இன்னும் ஒன்று மேற்கில், இன்னும் ஒன்று அரேபிய தீபகற்பத்தில் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். 78வது அடையாளமாக நாம் கவனித்தோம், ஒரு புகை மண்டலம் வெளியாகும், பிரமாண்டமான புகை மண்டலம். அல்லாஹ்வை பற்றி சூரத்து துகான் என்ற ஒரு அத்தியாயத்திலே சொல்லியிருக்கிறான். எனவே எஃசன்னா சஹாதா அதாபுன் அலீம், இந்த புகை மண்டலம் வெளியாகிவிட்டால் இது முழு சமூகத்தையும் மனிதர்களையும் அப்படியே வியாபித்துக் கொள்ளும், அவர்களை மூடிக்கொள்ளும். இது ஒரு நொம்பலமான வேதனையாக இருக்கும். முமீன்களுக்கு வேதனையாக இருக்காது. ஹதீஸிலே வந்திருக்கிறது, முமீன்கள் அதை நுகர்கின்ற பொழுது, அந்த காற்றை அவர்கள் அனுபவிக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு தும்மல் போன்றொன்று ஏற்படும், அதோடு முடிந்துவிடும். ஆனால் காபிர்களுக்கு, அல்லாஹுவை நிராகரித்து வாழக்கூடிய மக்களுக்கு, அவர்களுடைய ஒவ்வொரு துவாரங்களினாலும் சென்று வெளியாகி கொண்டிருக்கும், அதுவே பெரும் வேதனையாக. நான் சொல்லவில்லை ஹாதா அதாபுன் அலீம் என்று அல்லாஹுவே சொல்லிவிட்டான். இது நொம்பலமான வேதனையாக இருக்கும். புகையாக வெளிரங்கத்தில் இருந்தாலும் அல்லாஹ் அதை கொண்டு நோயினை கொடுப்பான் என்பதைத்தான் இங்கே குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். இப்படியான ஒரு புகை மண்டலம், இதை பற்றி விபரத்தையும் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். இவைகள் நாம் பேசிய விடயங்கள். அதன் தொடர்ச்சியிலே 79வது அடையாளமாகவும் பெரிய அடையாளங்களில் 8வதாகவும், ஏனென்றால் மூன்று சுழிவாங்கல்களும் மூன்று அடையாளமாக நான் அதனை மூன்றையும் இணைத்து சொன்னேன், தனித்தனியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே பார்த்தால் பெரிய அடையாளங்களில் 8வதும் தொடரிலே நாம் பார்க்கிற தொடர்ச்சியிலே 79வது அடையாளமும் தான் ஒரு மிருகம், ஒரு பிராணி வெளியாகும். கடைசி காலத்திலே ஒரு பிராணி வெளியாகும். அது எப்படி இருக்கும், என்ன செய்யும் என்பதை அதை படைத்தவன் குர்ஆனிலே சொல்கிறான். சூரத்து நம்லில் 82வது வசனத்திலே, வைலா வகால் கவுலு அலைஹிம் அக்ரஜ்னா லஹும் தாபத்தம் மினல் அர்த் துகல்லிமுஹும் அன்னாஸ கானு பியாயாத்தினா லா யூகினூன். சகோதரர்களே, ஆச்சரியமான ஒரு மிருகம், ஆச்சரியமான ஒரு பிராணி. எவ்வாறு என்றால் பேசக்கூடிய ஒரு பிராணி அல்லாஹ் வெளிப்படுத்துவான். அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு மறுமை பற்றிய கூற்று நிகழ்ந்து விட்டால், மறுமை நெருங்கிவிட்ட அந்த சந்தர்ப்பத்திலே, நாம் அஹ்ரஜினாலஹும் தாபத்தம் மினல்அர்த், அவர்களுக்காக பூமியில் இருந்து ஒரு பிராணியை வெளிப்படுத்துவோம், ஒரு மிருகத்தை வெளிப்படுத்துவோம். துக்கல்லிமுகும், அந்த மிருகம் அவர்களோடு பேசும், நேரடியாக அவர்களோடு பேசும். மனிதர்களாகிய நீங்கள் அல்லாஹுடைய வசனத்தை, அல்லாஹுடைய அத்தாட்சிகளை உறுதி கொள்ளாதவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் அல்லாஹுடைய அத்தாட்சிகளில், அல்லாஹுடைய ஆயாத்துகளில் உறுதி இல்லாதவர்களாக இருக்கிறீர்கள். உங்களிடத்தில் இதில் யக்கீன் கிடையாது என்பதை அந்த மிருகம் அவர்களை பார்த்து பேசும் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள், 10 அடையாளங்களை நீங்கள் காணாத வரை கியாமத்தினால் உருவாகாது என்று. இந்த பெரும் அடையாளங்கள் 10 ஒன்றாக இந்த மிருகம் வெளியாகுவதை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த மிருகம் எப்படி இருக்கும், இதனுடைய தோற்றங்கள் எப்படி இருக்கும் என்றெல்லாம் பலவாறு பல கிதாபுகளில் சொல்லப்பட்டாலும் ஆதாரபூர்வமான, ஆதாரமற்ற செய்திகளாகவே அவைகள் இருக்கின்றன. ஹக்கீக்கத்திலே, அந்தரங்கத்திலே அது ஒரு மிருகம். அல்லாஹ் தாபத்தும் மினல் அர்த் என்று சொல்லியிருக்கிறான், பூமியில் இருந்து வெளியாகக்கூடிய ஒரு பிராணி என்பதைத்தான் எங்களால் சொல்ல முடியும். கண்ணியத்துக்குரியவர்களே, அதில் தலை இவ்வாறு இருக்கும், காது இவ்வாறாக இருக்கும் என்றெல்லாம் சில கிதாபுகளில் நாங்கள் பார்க்கலாம். அது ஆதாரபூர்வமற்ற செய்தியாக இருப்பதனால் அதை நான் சொல்லவில்லை சகோதரர்களே. எனவே அது ஒரு மிருகம் என்பதை நாம் ஈமான் கொள்வோம், அந்த மிருகம் பேசும் என்பதையும் ஈமான் கொள்வோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொன்ன விடயம், அது பூமியில் இருந்துதான் வெளிப்படும். அதிலும் எந்த இடம் என்று பல கருத்துக்கள் இருக்கிறது. ஒன்று சஃபா மலை அடிவாரத்தில் இருந்து வெளியாகும் என்று ஒரு கருத்து இருக்கிறது, பாலைவனத்தில் இருந்து வெளியாகும் என்றும், அதே போல காபாவினுடைய அடிப்பகுதியில் இருந்து வெளியாகும் என்றும், இப்படி பல கருத்துக்கள். ஆனாலும் இவைகளும் உறுதியற்றதாக இருக்கிறது. ஏதோ பூமியில் ஏதாவது ஒரு இடத்தில் இருந்து அது வெளியாகும், அதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். ஒரு மிருகம் வெளியாக போகிறது என்பதை நாங்கள் ஈமான் கொள்வோம். எண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த மிருகம் வந்து என்ன செய்யும், அது உலகத்திலே என்ன என்ன விஷயங்களை நிலைநாட்டும் என்பதையும் ஹதீஸிலே வந்திருக்கிறது. முஸ்னத் அஹ்மதுடைய ரிவாயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மிருகம் மக்களுடைய மூக்குகளிலே அடையாளம் இடும் என்றார்கள். மக்களின் மூக்குகளிலே அடையாளத்தை இடும், பின்னால் அந்த அடையாளமிடப்பட்டவர்கள் மற்றவர்களோடு சேர்ந்திருப்பார்கள். சேர்ந்திருக்கிற நேரத்திலே எந்த அளவு வெளிரங்கமாக தெரியும் என்றால், ஒருவன் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஒருவன் இன்னொருவனிடத்திலே ஒரு ஒட்டகத்தை வாங்குவான். கேட்பார்கள், யாரிடத்திலிருந்து ஒட்டகத்தை வாங்கினாய்? மூக்கிலே அடையாளம் போடப்பட்ட ஒருவனிடத்திலே வாங்கினேன் என்று அந்த அடையாளம் வெளிரங்கமாக தெரியும். இன்னொரு ஹதீஸிலே வருகிறது, அவர்கள் ஒன்றாக இருப்பார்கள். எவ்வாறு என்றால், இது காபிர்களுடைய மூக்கில் தான் இப்படியாக அது ஒரு அடையாளத்தை இடும், மூமின்களுடைய முகத்தை அது பிரகாசிக்க செய்யும் என்று ஹதீஸிலே வந்திருக்கிறது. எனவே அங்கு இருக்கக்கூடியவர்கள் யார் மூமின் யார் காபிர் என்பதை அந்த அடையாளத்தினூடாக விளங்கிக் கொள்வார்கள். ஒரு தப்பையிலே இருந்தால் யா மூமின் என்று பார்த்து கூப்பிடுவார்கள், யா காபிர், ஏ காபிரே, ஏ மூமினே என்று கூப்பிடுவார்கள். அந்த அளவுக்கு அது வெளிரங்கமாக அந்த அடையாளம் இருக்கும் என்பதை ஹதீஸிலே நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் ஒரு ரிவாயத்திலே வந்திருக்கிறது, ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அசா அந்த மிருகத்திடம் இருக்கும், ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மோதிரம் அதனுடைய கையில் இருக்கும். சகோதரர்களே, அந்த மோதிரத்தின் ஊடாகத்தான் காபிருடைய மூக்கில் அது துவாரமிடும், அடையாளமிடும். அதே போன்று தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அசாவின் மூலமாக முமீன்களுடைய முகங்களை பிரகாசிக்க செய்யும் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படியாக நடந்து கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் இன்னும் ஒரு அடையாளம் வெளியாகும். மறுமை அண்மித்த மிகவும் அண்மித்த காலங்களில் நடைபெறக்கூடிய அடையாளம் அதுதான், சூரியன் மேற்கிலிருந்து உதிக்க ஆரம்பிக்கும். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் இந்த உலகத்தை அல்லாஹ் படைத்த நாளில் இருந்து நாமும் பார்க்கிற காலத்தில் இருந்து சூரியன் கிழக்கிலே உதிக்கிறது, மேற்கிலே மறைகிறது. இதை நாங்கள் உற்று நோக்கி கொண்டே இருக்கிறோம், பார்த்துக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஒரு நாள் வரும், கியாமம் அண்மித்த நேரம் சூரியன் கிழக்கிலே உதிக்காது, அந்த சூரியன் மாற்றமாக மேற்கில் உதிக்க ஆரம்பித்துவிடும். சகோதரர்களே, அந்த நேரம் வந்துவிட்டால் எவ்வளவு உபதேசங்கள் எங்களுக்கு செய்யப்படுகிறது. சகோதரர்களே, சூரியன் மேற்கிலிருந்து எப்பொழுது உதிக்க ஆரம்பிக்கிறதோ அல்லாஹ் தௌபாவுடைய வாயிலை மூடிவிடுவான். நாங்கள் கெஞ்சினாலும், நாங்கள் கதறினாலும், நாங்கள் அழுதாலும் அதற்கு பிறகு எங்களுடைய அழுகைக்கு எந்த பெருமதியும் கிடையாது. வெளியேற்றுக்குரியவர்களே, ஒரு விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டு சந்தர்ப்பங்கள், ஒரு தனி நபரோடு ஒப்பிட்டால் அவருக்கான கடைசி தௌபாவுடைய கடைசி சந்தர்ப்பம், சொன்னார்கள், ஒரு அடியானுடைய ரூஹ் தொண்டை குழிக்கு வரும் வரை அல்லாஹ் தௌபாவை அவனுக்கு நசீபாக்குகிறான், அவனுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். எப்பொழுது வரவரா தொண்டை குழிக்கு ரூஹ் வந்து விட்டதோ அதற்கு பிறகு கெஞ்சினாலும் கதறினாலும் ஈமானை அதிகரித்துக் கொண்டாலும் என்ன செய்தாலும் பிரயோசனம் கிடையாது. எப்படி பிரவுனுடைய ஈமான் பலனற்றதாக போனதோ, எவ்வளவு உபதேசம் செய்யப்பட்டு அவனுக்கு உண்மை விளங்க வைக்கப்பட்டது, ஆனால் அந்த நதியிலே மூழ்கடிக்கப்பட்டு அவனது ரூஹ் தொண்டை குழிக்கு வந்துவிட்டது. ஆமன் துபி ரப்பி மூசா, மூசாவுடைய ரப்பை கொண்டு ஈமான் கொண்டேன் என்று அந்த நேரத்திலே சொன்னானே, அந்த ஈமானுக்கு எந்த பிரயோசனம் கிடைக்கவில்லையே. இது போன்று யாரெல்லாம் அதற்கு முன் செய்வார்களோ அவர்கள் தௌபா, அதற்கு அல்லாஹ்வை கபூல் செய்வான். அதற்கு பிறகு ஈமான் யாருக்கும் பலனற்றதாக போய்விடும். இது தனி நபரோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது, பொதுவாக உலகத்துக்கும் அல்லாஹ் தௌபாவுக்கு ஒரு கடைசி எல்லை வைத்திருக்கிறான். அதுதான் சூரியன் மேற்கிலே உதிக்கிற நேரம். அந்த நேரத்தில் பலரும் ஈமான் கொள்வார்கள். அந்த காலத்திலே இருந்த மோசமான மனிதர்கள் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் ஏற்கனவே அந்த காலத்தில் எப்படி இருக்கும் என்பதை பார்த்தோம். நிலைமைகள் சற்று மோசமாக மாறும், பாவிகள் அதிகரிப்பார்கள், மோசமான நிலை உருவாகும். அந்த காலத்தில் தான் இந்த நிகழ்வு நடக்கும். அந்த நேரத்திலே ஈமானில் குறைபாடுடையவர்கள், ஈமானே இல்லாதவர்கள் அவர்கள் நேரடியாக பார்க்கிறார்களே. ஏற்கனவே சொன்னால் எதை சொன்னாலும் மறைவான செய்தி, சூரியன் கண்ணுக்கு விளங்க மேற்கிலே உதிக்கிறது. இதை பார்த்தவுடனே நபி சொன்னார்கள், அநேகமானவர்கள் ஈமான் கொள்வார்கள், ஈமான் கொள்ள முயற்சிப்பார்கள், ஆனால் அவர்களுடைய ஈமான் எந்த விதமான பிரயோசனத்தையும் அளிக்காது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ரப்புடைய அட்டாட்சிகள் சிலது வெளியாகக்கூடிய நாளில், அதில் ஒன்றாகத்தான் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், சூரியன் மேற்கிலே உதிக்கக்கூடிய நேரம், லாயம் ஃபௌ நஃப்ஸன் ஈமானுஹா, அந்த நாளில் லம் தகுன் ஆமனத் மின் கபல், அதற்கு முன்னால் அந்த சந்தர்ப்பம் வரும் வரைக்கும் அதற்கு முன்னால் ஈமான் இல்லாமல் இருந்தவர்களுக்கு அந்த நேரத்தில் அவர்களுடைய ஈமான் எந்த பிரயோசனத்தையும் உண்டாக்காது என்பதை அல்லாஹ்வே குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். ஔ கஸபத் ஃபீ ஈமானிஹா கைரா, அல்லது ஈமான் இருந்தது, ஈமானிலே நலவுகளை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்ளவில்லை, ஈமானை அதிகரித்துக் கொள்ளவில்லை, பலனற்ற ஈமானாக இருந்தார்களே, இவர்களும் அதை அதிகரிக்க முயற்சித்தாலும் அது எந்த விதமான பிரயோசனத்தையும் ஏற்படுத்தாது என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஆயத்துடைய விளக்கம் சொல்கிற நேரத்தில் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், மூன்று விடயங்கள் வெளிப்பட்டால் ஈமான் பிரயோசனம் அளிக்காது. அதில் ஒன்றுதான் சூரியன் மேற்கிலே உதிப்பது, தஜ்ஜால் வெளியாகுவது, இந்த பிராணி வெளியாகுவது என்று குறிப்பாக இந்த மூன்று விடயத்தையும் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கும் வரை கியாமத்தினால் உருவாகாது என்றார்கள். அப்படி சூரியன் உதித்து விட்டால், மாற்றமாக உதித்து விட்டால், மக்கள் அதை பார்ப்பார்கள், எல்லோருமே ஈமான் கொள்வார்கள். ஆனால் அந்த ஈமான் பிரயோசனமற்றதாக இருக்கும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த நேரம் எப்படி என்றால், மறுமை மிகவும் அண்மித்த நேரம். ஒரு மனிதன் தான் எடுக்கிற உணவை அவன் எடுத்து வாய்க்குள்ளால் அதை சாப்பிடுவதற்கு முன்னால் சியாமம் வந்துவிடும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சகோதரர்களே, அதாவது தனது மிருகத்திலே பாலை கறந்து எடுப்பான், எடுத்த பாலை குடிப்பதற்கு முன்னால் மறுமை வந்துவிடும். இரண்டு பேர் வியாபாரத்துக்காக தங்களது பிடவைகளை அப்படியே விரித்துக் கொள்வார்கள், அதை விற்று முடிவதற்கு முன்னால் அல்லது அதை அவர்கள் எடுத்துக் கொள்வதற்கு முன்னால் கியாமம் வந்துவிடும் என்றார்கள். அந்த அளவு அவசரமாக இந்த நிலைகளுக்கு பின்னால் மறுமை உருவாகிவிடும் என்பதை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். சகோதரர்களே, இந்த சூரியனுடைய விடயத்தை பாருங்கள். ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்கிறது, மறைகிறது. கிழக்கிலே உதித்த சூரியன் கிழக்கிலே தான் உதிக்கிறது சகோதரர்களே, மேற்கில் மறைகிறது, மறைந்த இடத்திலிருந்து வராமல் கிழக்கிலே வருகிறது. அல்லாஹ் உலகத்தை அவனது அறிவின் அடிப்படையிலே அல்லாஹ் ஒரு ஆச்சரியமாக நடத்திக் கொண்டிருக்கிறான். சூரியன் ஓடிக்கொண்டிருக்கிறது, அதற்கென்று ஒரு ஓடு பாதை, சந்திரனுக்கு ஒரு ஓடு பாதை, சூரியனுக்கு ஒரு ஓடு பாதை, அதற்கென்று பாதையில் அது சென்று கொண்டிருக்கிறது. எதை நோக்கி செல்கிறது? லிமுஸ்தகர் இல்லஹா, அதற்குரிய ஒரு தரைப்பிடம் இருக்கிறது, அதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். நபி அலைஹிஸ்ஸலாம் ஒரு சந்தர்ப்பத்திலே சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், அத்தத்ரூன மதா, அதாவது ஐன தஸ்ஹபு ஹாதிஹி ஷம்ஸ், இந்த சூரியன் எங்கே செல்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? இந்த சூரியன் அப்படியே உதித்து செல்கிறது, எங்கே செல்கிறது, முடிவிலே எங்கே செல்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். அல்லாஹும் அவரது தூதரன் தான் அறிந்தவர்கள் என்பதை சஹாபாக்கள் சொல்லிவிடுகிறார்கள். சொன்னார்கள் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இந்த சூரியன் அப்படியே சென்று 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 இறுதியிலே அது மறைகிறது, மறைந்த பிறகு அப்படியே தனது ரப்பிடத்திலே செல்கிறது, அரசுக்கு கீழால் செல்கிறது, ஃபதஹிரு சாஜிதன், அப்படியே சென்று சஜ்தாவிலே விழுந்து விடுகிறது என்றார்கள் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு நாளும் இப்படியாக இந்த சூரியன் செய்து கொண்டிருக்கிறது, சென்று அல்லாஹுக்கு முன்னால் அரசுக்கு கீழால் சஜ்தாவிலே விழுந்து கொண்டிருக்கிறது. பின்னால் அல்லாஹுடைய உத்தரவு, சூரியனே நீ எந்த இடத்திலிருந்து உதித்தாயோ அதே இடத்திற்கு மீண்டும் செல்வாயாக என்று அல்லாஹுடைய உத்தரவு கிடைத்த பிறகு அந்த சூரியன் அப்படியே தான் உதித்த இடத்துக்கு வந்து மீண்டும் உதிக்கிறது. இது உலகத்தை அல்லாஹ் படைத்த நாளில் இருந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இப்படி செல்கிற சூரியன் வலமையாக செல்வது போல ஒரு நாள் சென்று அரசுக்கு கீழே அல்லாஹுக்கு சுஜூது செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் அல்லாஹ் சொல்வான், இஸ்லாஹி, சூரியனே நீ உதிக்க வேண்டும், மின் மக்ரிபிக்க, அதாவது நீ எங்கிருந்து மறைகிறாயோ நீ மறைந்த இடத்திலிருந்து உதிக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய கட்டளை வரும். அந்த நேரத்தில் சூரியன் வலமைக்கு மாற்றமாக மேற்கிலிருந்து உதிக்க ஆரம்பிக்கும். இதுதான் உலகத்தின் கடைசி கட்டம், கடைசி காலம் சகோதரர்களே. சூரியன் அப்படி அதாவது மேற்கிலிருந்து உதிக்க ஆரம்பிக்கும். இதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையின் பெரிய அடையாளங்களில் ஒன்றாக சொன்னார்கள். எனவேதான் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், பாதிரு பில் அமாலி சித்தன், ஆறு விடயங்கள் நடைபெறுவதற்கு முன்னால் அவசரமாக நல்லமல்களில் வேகம் காட்டுங்கள், தீவிரம் காட்டுங்கள், தாமதிக்காதீர்கள், நல்ல விடயங்களை மிக சீக்கிரமாக செய்து கொள்ளுங்கள். இந்த ஆறு விடயங்கள் வந்தால் மறுமை வந்துவிடும், அதற்கு பிறகு நீங்கள் எவ்வளவு நல்லமல்கள் செய்தும் அதில் பிரயோசனம் இல்லை. சொன்னார்கள், அதில் ஒன்றாக சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பது அந்த ஆறு விடயங்களில் ஒன்றாக நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இப்படியான நிலைமைகளுக்கு வருவதற்கு முன்னால் எங்களை இப்படியான சந்தர்ப்பங்களிலே, இதை நாம் கேள்விப்படுகிற சந்தர்ப்பங்களிலே எப்பொழுது அது எப்ப நடக்கும் நாங்கள் தூரமாக கருதக்கூடாது. இதுவெல்லாம் நடந்து தியாகம் உருவாக எவ்வளவு காலம் என்று இன்னும் அல்லாஹ் காபிர்களுடைய விஷயத்திலே சொல்கிறான், இந்த மறுமையை, இந்த தியாகத்துடைய நாளை அவர்கள் தூரமாக கருதுகிறார்கள், நாங்களோ கிட்டுமையாக கருதுகிறோம், மிக நெருக்கமாக இருக்கிறது. அல்லாஹ் நாடினால் அனைத்தையும் சொற்ப நேரங்களில் நடத்தி உலகத்தை உலகத்தை அழித்து விடுவான், அது அவனுக்கு முடியும் சகோதரர்களே. இதைத்தான் நாங்கள் நம்ப வேண்டும். எனவே தூரமாக கருதி எங்களுடைய அமல்களை நாங்கள் தாமதித்து விடக்கூடாது. அமல்களிலே தீவிரம் காட்டக்கூடியவர்களாக மாற வேண்டும், அவசரம் காட்ட வேண்டும். பிறகு நாளைக்கு நோன்பு வரைக்கும் இப்படி நாங்கள் அமல்களை பிற்படுத்தக்கூடாது. இப்பவே இந்த நேரமே இந்த செகண்டிலே நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்வோம் என்ற நிலைப்பாட்டுக்கு நாங்கள் வர வேண்டும் சகோதரர்களே. 81வது அடையாளமாக, 81வது அடையாளமாக ஒரு நெருப்பு வெளியாகும். அந்த நெருப்பு மக்களை மஹ்ஷருடைய ஹஷ்ருடைய பூமிக்கு, அதாவது ஷாமுடைய பூமிக்கு மக்களை அப்படியே ஒன்று சேர்க்கும் என்றார்கள் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, ஏற்கனவே 7வது அடையாளம் ஆரம்ப கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு முன்னால் பேசியிருப்போம். 7வது அடையாளத்திலே ஒரு நெருப்பு வெளியாகும் என்று சொன்னோம். அந்த நெருப்பு அல்ல, அது ஹிஜாஸிலே வெளியாகக்கூடிய நெருப்பு. அது வேறு, இது வேறாக இருக்கிறது சகோதரர்களே. அது ஹிஜ்ரி 654 ஆண்டில் நடைபெற்றதாக இமாம் நவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். நாங்கள் பார்த்தோம் மதீனா உள்ள பெண்கள் அந்த வெளிச்சத்தினால், அந்த நெருப்புடைய வெளிச்சத்தினால் அவர்களுடைய வேலைகளை செய்தார்கள் என்ற செய்தியெல்லாம் இமாம் நவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த நெருப்பு அல்ல, இறுதி காலத்திலே மறுமை நிகழப்போகிற அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு பிரம்மாண்டமான நெருப்பு வெளியாகும். ஆனால் அந்த நெருப்பு மக்களை சுடாது, எரிக்கக்கூடிய நெருப்பு அல்ல. அந்த நெருப்புக்கே அன்னாருல் ஹாசிரா என்றெல்லாம் பார்க்கிறோம், அதாவது ஒன்று சேர்க்கக்கூடிய நெருப்பு, அனைவரையும் திரட்டக்கூடிய நெருப்பு என்ற பெயர். எரிக்கக்கூடிய நெருப்பு அல்ல. அல்லாஹ் அதை ஏற்படுத்தி இருப்பதை மக்களையெல்லாம் துரத்திக் கொண்டு ஓரிடத்திலே ஒன்று சேர்ப்பதற்காக, அதுதான் அருபுல் மஹ்ஷர் என்பது. மஹ்ஷருடைய எல்லோரையும் ஒன்று சேர்க்கிற பூமி அதுதான் ஷாமுடைய பூமி. இன்று ஷாம் என்றால் சிலர் லேசாக சிரியா என்பார்கள். அரபியிலே சூரியா என்று சொல்லப்படுகிறது சிரியாவுக்கு. நபியுடைய காலம், சஹாபாக்களுடைய காலத்தில் ஷாம் என்பது பல நாடுகளை உள்ளடக்கிய பகுதியாக இருந்தது. சிரியா, லெபனான், பலஸ்தீன், ஜோர்டான், ஈராக்குடைய ஒரு பகுதி, இவைகள் எல்லாம் சேர்ந்ததுதான் ஷாம். இன்றும் ஷாம் என்றால் அதைத்தான் ஆட வேண்டும். ஹதீஸிலே ஷாம் என்றால் இவைகளைத்தான் குறிக்கிறது. எனவே அது சூரியா, சிரியா என்பது அதில் ஒரு பகுதியாக இருக்கிறது சகோதரர்களே. எனவே இந்த ஷாமுடைய பூமிக்கு அனைவரையும் அந்த நெருப்பு ஒன்று சேர்க்கும், அவர்களை அப்படியே துரத்திக் கொண்டே செல்லும் சகோதரர்களே. நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், மூன்று அடிப்படையிலே மக்கள் அந்த இடத்திலே ஒன்று சேர்க்கப்படுவார்கள். சிலர் ராகிபீன் தேட்டமுள்ளவர்களாக செல்வார்கள் இடத்தை நோக்கி, சிலர் ராகிபீன பயந்தவர்களாக செல்வார்கள். ஒரு ஒட்டகத்திலே 2 பேர், 3 பேர், 4 பேர், 10 பேர் இப்படியாக அந்த இடத்தை நோக்கி செல்வார்கள். எஞ்சியவர்களை, நெருப்பு அவர்களை ஒன்று சேர்க்கும் என்றார்கள். அந்த நெருப்பு எப்படி என்றால் அவர்களை துரத்திக் கொண்டே போகும், அவர்களை பின்துயர்ந்து கொண்டே போகும். அவர்கள் இரவாகி ஒரு இடத்திலே நின்றால் அந்த நெருப்பும் அப்படி இருக்கும். நான் சொல்லவில்லை, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தகைலு ஹைது, அதாவது அவர்கள் கைரூலாவுடைய தூக்கத்தை தூங்கினால், அவர்கள் பகலிலே முற்பகலில் தூங்குற தூக்கத்தை தூங்கினால் நெருப்பும் அவர்களோடு அப்படி அங்கே நின்று கொள்ளும். இரவிலே தரித்தால் அங்கே நிற்கும். அவர்கள் காலையாகினால், அவர்கள் காலையாகி அவர்களுடைய பிரயாணத்தை ஆரம்பித்தால் அவர்களோடு செல்லும். இவ்வாறாக அதனுடைய இலக்கு இவர்களை அந்த இடத்திலே ஒன்று சேர்ப்பது. அதுவரைக்கும் விட்டு வைக்காது, அவர்களை அவர்களோடு சேர்ந்த வண்ணம் அவர்களை அப்படியே துரத்திக் கொண்டே செல்லும். இந்த நெருப்பும் வெளியாகும். இது எங்கு வெளியாகும் என்பதை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, யமனுடைய ஹதரமௌத் என்ற ஒரு நகரத்தில் இருந்து வெளியாகும். இன்னொரு ரிவாயத்திலே யமனுடைய ஹதரமௌத்துடைய ஒரு கடலில் இருந்து வெளியாகும் என்ற செய்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு ரிவாயத்திலே, அதாவது பூமியுடைய கிழக்கு பக்கத்தில் இருந்து வெளியாகும் என்று வந்திருக்கிறது. உலமாக்கள் இதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது, அது யமனில் இருந்து வெளியாகினாலும் அந்த நெருப்பு அப்படியே பூமியில் உள்ள அனைவரையும் ஒன்று சேர்ப்பதற்காக பூமியில் எல்லா இடங்களுக்கும், கிழக்கு மேற்கு எல்லா பக்கங்களுக்கும் அது வியாபித்துக் கொள்ளும் என்பதுதான் இதனுடைய அர்த்தம் என்பதை சொல்கிறார்கள் சகோதரர்களே. இப்படியாக இந்த நெருப்பு வெளியாகுவதும் மறுமை நாளின் பெரிய அடையாளங்களில் இறுதி அடையாளம் சகோதரர்களே. அது மட்டுமல்ல, இன்னும் சில அடையாளங்கள், சிறிய அடையாளங்கள். இவைகளை ஏன் பின்னால் சொல்கிறேன் என்றால், மறுமை நடக்க போகிற அந்தந்த நேரங்களிலே, கடைசி கட்டத்திலே நடக்க போகிற அடையாளம் என்பதால் அது சிறிய அடையாளமாக இருந்தாலும் தொடர்ச்சியிலே பின்னால் வரக்கூடியது. அதனால் சொல்கிறேன், அதில் ஒன்றுதான் ஒரு காற்று வெளியாகும், அதாவது ஒரு காற்று வீசும், மதுரமான ஒரு காற்று, அதாவது கஸ்தூரியை விட
மிக மனமான ஒரு காற்று, பட்டை விட மிருதுவான ஒரு காற்றை அல்லாஹ் வெளியாக்குவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த காற்று நல்லடியார்களுடைய அவர்களுடைய கமக்கட்டு, அவர்களுடைய கக்கங்கள், அவர் அதற்கு கீழால் அப்படியே செல்லும். சென்ற நேரத்திலே அப்படியே அவர்கள் இறந்து விடுவார்கள், அவர்களுடைய ரூஹுகள் கைப்பற்றப்படுவிடும். எந்த அளவு என்றால், ஒரு மிஸ்கால் தர்ரத்தின், அதாவது அனுப்பிரமாணமாவது ஈமான் உள்ளவர்களும், ஒரு கடுகளவேனும் ஈமான் உள்ளவர்களும் எல்லோருமே மௌத்தாகி விடுவார்கள். எஞ்சுவார்கள் அதற்கு பிறகு பாவிகள், அல்லாஹ்வுக்கு மாறு செய்பவர்கள், காபிர்கள், பாவிகள் இவர்கள் தான் இருப்பார்கள். ஈமான் உள்ளவர்கள் எல்லாம் அந்த காட்டோடி, அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஏனென்றால் அதற்கு பிறகு இருக்கிற பெரிய அந்த பசாதிலே இவர்கள் மாட்டிக்கொள்ளக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் நல்லடியார்களை கைப்பற்றிக் கொள்வான். அவர்கள் மரணிப்பதற்கு அல்லாஹ் காரணமாக அந்த காற்றை வீச வைப்பான். சகோதரர்களே, அதற்கு பின்னால் பூமியிலே நல்லவர்கள் இருக்க மாட்டார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் நடக்கக்கூடிய இன்னும் ஒரு அடையாளம் தான், 83வது அடையாளமாக குர்ஆன் உயர்த்தப்பட்டுவிடும். குர்ஆன் உள்ளங்களில் இருந்தும் ஏடுகளில் இருந்தும் உயர்த்தப்பட்டுவிடும். சகோதரர்களே, இன்று நாம் ஓதிக்கொண்டிருக்கிற இந்த குர்ஆன் இருக்கிறது, இந்த குர்ஆன் ஷரீஃபிலே எந்த கெழுத்துமே இருக்காது, அனைத்தையும் அல்லாஹ் அப்படியே உயர்த்தி விடுவான். எத்தனை ஹாஃபிதுகள், குர்ஆனை சுமந்தவர்கள் சகோதரர்களை யாருடைய உள்ளத்திலும் இருக்காது. இதற்கு முன்னால் நல்லவர்கள் மரணிப்பார்கள், ஆனாலும் அல்லாஹ் நல்லவர்களுக்கு பிறகு இந்த குர்ஆனை அமல் செய்பவர்கள் இருக்க மாட்டார்கள். எனவே அல்லாஹ் குர்ஆனையும் உயர்த்தி விடுவான், உள்ளங்களில் இருந்தும் உயர்த்தப்பட்டுவிடும். ஹதீஸிலே வருகிறது, இரவிலே தூங்குவார்கள், காலையாகும் பொழுது குர்ஆனிலே எந்த எழுத்தும் இல்லாமல் இருக்கும். முஸ்னத் அஹ்மதுடைய ரிவாயத் வந்திருக்கிறது, எந்த எழுத்துமே இல்லாமல் அப்படி இரவோடு இரவாக அனைத்துமே உயர்த்தப்பட்டிருக்கும், உள்ளங்களிலும் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். அவர்கள் ஒரு ரிவாயத்திலே கல்பஹாயிம், மிருகங்களை போன்றிருப்பார்கள், எந்த அறிவும் இருக்காது. அல்லாஹ் தான் அதை கொடுத்தான், அல்லாஹ் குர்ஆனுடைய வஹியுடைய இல்மை கொடுத்தவன், உள்ளங்களிலே பதிய வைத்தவன் அல்லாஹ், ஏட்டிலே பதிய வைத்தவன் அல்லாஹ், அவனே அதனை உயர்த்தி விடுகின்றான். சகோதரர்களே, இதைத்தான் குர்ஆனுடைய வசனம் சொல்கிறது. ஒரு சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு மசூத் ரழியல்லாஹு அவர்கள் இந்த விடயத்தை சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள், குர்ஆன் உங்களுக்கு மத்தியில் இருந்து கலட்டி எடுக்கப்படும். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள், நீ இப்படி நாம் உள்ளத்திலே இதை பதிய வைத்திருக்கிறோம், ஏடுகளிலே பதிய வைத்திருக்கிறோம், இப்படி இருக்கும் பொழுது குர்ஆன் எங்களில் இருந்து கலட்டப்படுமா என்று ஆச்சரியமாக கேட்டார்கள். ஆம், ஓர் இரவிலே மக்கள் தூங்கி எழுப்புவார்கள், இரவோடு இரவாக இப்படியான நிலை உண்டாகும், எந்த ஒரு எழுத்தும் குர்ஆனிலே இருக்காது என்று சொல்லிவிட்டு குர்ஆனுடைய வசனத்தை ஓதுகிறார்கள். நபியே, உங்களுக்கு எதை நாங்கள் வகையாக அறிவித்தோமோ அதை நாங்கள் நாடினால் அப்படியே போக்கி விடுவோம், இல்லாமலாக்கி விடுவோம். தஃசீருல் ஜலாலையில் இதற்கு விளக்கம் எழுதப்பட்டிருக்கிறது, நாங்கள் உள்ளங்களில் இருந்தும் அதே போன்று ஏடுகள் முசாக்குகளில் இருந்தும் நாங்கள் இல்லாமலாக்கி விடும், அழித்து விடுவோம் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிவிட்டான். அந்த காலத்தில் அதற்கு பிரயோசனம் இருக்காது, அமல் செய்பவர்கள் இருக்க மாட்டார்கள், அதை அசிங்கப்படுத்துவார்கள், அதை கேவலப்படுத்துவார்கள். எனவே அல்லாஹ் நல்லவர்களையும் எடுத்து விடுவான், நல்லவர்களுக்கு உதவியாக இந்த குர்ஆனையும் அல்லாஹ் எடுத்து விடுவான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த காலத்தில் இருப்பவர்கள் எல்லாம் பாவிகளாகத்தான் இருப்பார்கள். அந்த நேரத்தில் தான் காபாவும் இடிக்கப்படும். காபாவும் இருந்து பிரயோசனம் கிடையாது. இன்று எத்தனை லட்சோ லட்சம் மக்கள் சகோதரர்களே, உலகத்தில் எத்தனை பாகங்களில் இருந்து சென்று இந்த காபாவை தவாப் செய்கிறார்கள் அல்லவா, எங்களுடைய கண்களுக்கு பார்ப்பதற்கு குளிர்ச்சியாக இருக்கிறதே. இந்த காபத்துல்லா ஒரு நாள் இந்த கியாமம் நிகழ்வதற்கு முன்னால் அப்படியே பால் படுத்தப்படும், யாருமே இருக்க மாட்டார்கள், தவாப் செய்வதற்கு யாரும் இல்லை, ஹஜ் செய்வதற்கு யாரும் இல்லை. நபி சொன்னார்கள், மறுமை நெருங்காது, கியாமத்தினால் உருவாகாது, ஹஜ் விடப்படும் வரை ஹஜ் செய்பவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். மாற்றமாக இந்த காபத்துல்லாவுடைய கண்ணியம் எங்களது உள்ளங்களில் எவ்வளவு இருக்கிற சகோதரர்களே, இந்த காபத்துல்லாவை, அதுவும் அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு சகோதரர்களே, இதை ஒரு பாவியின் மூலமாக இந்த காபத்துல்லா உடைக்கப்படும். அதையும் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்திலே துஸ்வைகத்தைன், அதாவது ரெண்டு சிறு கெண்டைக்காலுடையவன், ஹபஷாவில் இருந்து ரெண்டு கெண்டைக்காலும் சிறியதாக இருக்கும், மெலிந்ததாக இருக்கும், இப்படியான ஒருவன் இந்த காபத்துல்லாவை நாசப்படுத்துவான், பாழ்படுத்துவான், கல்லுகளாக கலட்டுவான் என்று சொல்லும் பொழுது சொன்னார்கள், இவனை நான் இப்பொழுது நேரிலே பார்ப்பது போன்றிருக்கிறது என்றார்கள் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய தோற்றத்தை சொன்னார்கள், அவருடைய தலை வலுக்கையாக இருக்கும், இன்னொரு ரிவாயத்தில் அவனது காது பெரிதாக இருக்கும். சகோதரர்களே, அவனுடைய அதாவது காலிலே ஒரு வளைவு இருக்கும் என்பதாகவும் இந்த ரிவாயத்திலே வந்திருக்கிறது. குறிப்பாக துஸ்வைகத்தைன் என்ற பெயரை வந்திருப்பது, சாக் என்றால் கெண்டைக்கால், இரண்டு சிறு கெண்டைக்காலுடையவன், அது மெலிந்ததாக இருக்கும் ஒரு விதமான அலங்கோலமான தோற்றமுடையவன். இவன் எத்தியோப்பியா ஹபஷாவில் இருந்து வருவான். வந்து இந்த காபத்துல்லாவுடைய புடவைகளை அப்படி உறிஞ்சுவான், புடவைகளை எடுப்பான், அதை உடைப்பான், அதில் உள்ளவற்றை எடுப்பான், கல்லு கல்லாக கலட்டுவான். யாரும் தடுப்பதற்கு இருக்க மாட்டார்கள். நல்லவர்கள் எல்லாம் மரணித்து விடுவார்கள், பாவிகள் தான் இருப்பார்கள். இதை தடுப்பதற்கோ கேட்பதற்கோ யாருமே இல்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படியான நிலைமை உண்டாகிக் கொண்டிருக்கும். இறுதியாக 85வதாக சொல்கிறோம், இறுதி அம்சம், இப்படியான நிலையிலே பாவிகள் அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த காலத்தில் என்ன நடக்கும் என்றால், பழைய நிலைமைக்கு மக்கள் மாறி அந்த லாத் உஸ்ஸா என்ற ஜாஹிலிய காலத்திலே வணங்கிக் கொண்டிருந்த அந்த தெய்வங்களை எல்லாம் வணங்க ஆரம்பித்து விடுவார்கள். சகோதரர்களே, அது மட்டுமல்ல, மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்றால், அவர்கள் மனிதர்களை போன்று இருக்க மாட்டார்கள், மிருகங்களை போன்றுதான் அவர்களுடைய செயற்பாடுகள் இருக்கும். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் அதாவது கழுதைகள் புணர்வது போல, கழுதைகள் அதாவது உறவு கொள்வது போல, திட்ட தெளிவாக மோசமாக அவர்கள் பாதைகளிலே இப்படியாக விபச்சாரங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள். ஒரு அசிங்கமான நிலைமையாக இருக்கும். பாவம் தலை விரித்தாடிக் கொண்டிருக்கும். ஒரு பக்கத்தில் இப்படியாக விபச்சாரம், இன்னொரு பக்கத்திலே சிலை வணக்கம், இப்படியாக அசிங்கமான செயற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும். இந்த நேரத்தில் தான் அல்லாஹ்வுடைய கட்டளை வரும், கியாமத்தை உருவாக்குமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மறுமையினால் உருவாகாது. கெட்டவர்கள் இருக்கக்கூடிய நிலைமையிலே அன்றி, மொத்தமாக பூமியிலே மோசமானவர்கள் இருக்கும் நேரத்தில் தான் மறுமை உருவாகும். இந்த உலகத்தை அல்லாஹ் அழிப்பான் என்றார்கள். எனவே இப்படியான இந்த படு போல் மோசமான நிலை உலகத்திலே நடக்கிற பொழுது அல்லாஹுடைய கட்டளை வரும். ஹஜரத் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, அவர்கள் அவர்களை அல்லாஹ் படைத்த நாளில் இருந்து எதிர்பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். என்னுடைய ரப்புடைய கட்டளை எப்பொழுது வரப்போகிறது? இந்த உலகத்தை அழிப்பதற்காக, சூறுவதற்காக நான் நினைப்பது போன்று சாதாரண சூரல்ல. அவர்களே பிரமாண்டமான படைப்பு. அவர்களிடத்தில் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற சூரும் மிக பிரமாண்டமானது. அதை வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். எப்பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளை வருமோ உடனடியாக உலகத்தை அழிப்பதற்கு அந்த சூரை ஓதுவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் கட்டளை இடுவான், உடனே ஊதுவார்கள், உலகத்தில் உள்ள அனைத்தும் அழிந்துவிடும். சகோதரர்களே, குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், وَنُفِخَ فِي الصُّورِ فَصَعِقَ مَنْ فِي السَّمَاوَاتِ وَالْأَرْضِ إِلَّا مَنْ شَاءَ اللَّهِ. அந்த இஸ்ராஃபீல் அந்த சூரை ஊதுகின்ற நேரத்தில், முதலாவது சூர் ஊதும் பொழுது பூமியிலே இருக்கக்கூடிய அனைத்தும் இறந்துவிடும், அல்லாஹ் நாடிய சிலரை தவிர என்பதை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். இந்த இடத்தில் ஒரு விடயத்தை நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அதாவது எத்தனை சூர் ஊதப்படும் என்பதை நாம் படித்து பார்த்தால், சில கிரந்தங்களிலே நாம் மூன்று சூர் என்று பார்த்திருக்கலாம். குர்ஆனிலே நேரத்தில் அவர்கள் அப்படியே திடுக்கிட்டு போய்விடுவார்கள், ஒரு விதமான திடுக்கமான நிலை உண்டாகும் என்று அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு ஆயத்தில் இப்பொழுது அந்த சூர் ஊதப்பட்டு விட்டால் அப்படியே அவர்கள் மூர்க்கித்து, அவர்கள் அப்படியே மூர்ச்சியாகி விடுவார்கள், இறந்து விடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அஸ்ஹுர் ரிவாயா வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்களில் ஆதாரபூர்வமான செய்தியாக, மொத்தமாக இரண்டு சூறுகள், ஒன்று அனைவரும் மரணிப்பதற்காக, இன்னும் ஒன்று நஃபத்துல் பாஸ், அனைவரையும் எழுப்புவதற்காக. எனவே முதல் சூறுக்கு பிறகு சில நிலைமைகள் உருவாகும், உலகத்தினுடைய நிலைமைகள் எல்லாம் மாறும். அந்த நேரத்தில் தான் திடுக்கம், அதைத் தொடர்ந்துதான் மரணம். எனவே முதல் சூறுக்கு பிறகுதான் இந்த இரண்டும் ஏற்படும் என்பதை ஆதாரபூர்வமான ஹதீஸ்களின் மூலமாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த சூரை ஊதிய பிறகு உலகத்துடைய நிலைமைகளே மாறிவிடும் சகோதரர்களே. அனைத்துடைய நிலைமைகளும் சீர்குலைந்துவிடும். இந்த வானம் வானமாக இருக்காது, இந்த பூமி பூமியாக இருக்காது, மலைகள் இப்படி இருக்காது. என்ன படைப்பாக இருந்தாலும் எல்லாவற்றினுடைய நிலைமையும் அப்படியே முடிந்துவிடும். குர்ஆனை பாருங்கள், சூரத்துல், அதாவது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், சூரத்துல் ஹஜ்ஜிலே இப்படியான அந்த மறுமையுடைய திடுக்கம் உண்டாகக்கூடிய நேரத்தில், அந்த நாளில் ஒரு பால் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய தாய் தனது பிள்ளையை மறந்து விடுவாள், வயிற்றிலே குழந்தை சுமந்திருக்கிற தாய் அவளை அறியாமலே பெற்று விடுவாள். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், இப்படியான மறுமையுடைய அந்த திடுக்கத்தில் மக்கள் இருப்பார்கள். அது மட்டுமல்ல, மக்கள் ஒரு விதமான போதை பிடித்தவர்களை போன்றிருப்பார்கள். சூரா வாக்கியாவில் அல்லாஹ் சொல்கிறான், பூமி அப்படியே ஒரு அசைவாக அசைக்கப்படும், அப்படியே குலுக்கப்படும், பின்னால் ஜிபாலு பஸ்தா, அப்படியே மலைகள் எல்லாம் தூள் தூளாக, பெரும் கற்பாறைகள் மலைகள் எல்லாம் தூள் தூளாக மாறிவிடும். பரத்தப்பட்ட புழுதிகளை போல மலைகள் எல்லாம் ஆகிவிடும் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு ஆயத்திலே அல்லாஹ் சொல்லும் பொழுது, முதலாவது சூர் ஊதப்பட்டு விட்டால் அந்த நேரத்தில் பூமியும் மலைகளும் ஒன்றோடொன்றாக உயர்த்தப்பட்டு அப்படியே ரெண்டும் சேர்க்கப்பட்டு அப்படியே சுக்குநூறாக்கப்படும் என்பதை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறான். சூரத்து தக்வீரிலே அந்த நாளில் சூரியன் பிரகாசத்தை இழந்து அப்படியே விழுந்துவிடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். பிரகாசத்தை இழந்துவிடும், அப்படி இழந்து சுருட்டப்பட்டுவிடும், நட்சத்திரங்கள் எல்லாம் பிரகாசத்தை இழந்துவிடும், இழந்து அப்படி அவைகள் கொட்டிவிடும், மலைகள் எல்லாம் இடம்பெயர்க்கப்பட்டுவிடும், இதற்கமா உன் பதரத், வானம் அப்படியே பிளந்து வெடித்துவிடும், வைதல் கவாசிபும் தசரத், நட்சத்திரங்கள் உதிர்ந்துவிடும், வைதல் பிஹாரு ஃபுஜ்ஜிரத், இன்னுமுறாயத்திலே வைதல் பிஹாரு ஸுஜ்ஜிரத், அதாவது கடல்கள் அப்படி கடல்களுக்கு கீழால் அல்லாஹ் நெருப்பை ஏற்படுத்தி இருக்கிறான், அந்த நெருப்பினால் கடல்கள் எரிய ஆரம்பிக்கும், எரிந்து அப்படி ஒரு குண்டு வெடிப்பது போல கடல்கள் எல்லாம் தீயாக வெடிக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் உலகத்தில் ஏற்படக்கூடிய நிலைகள். நாம் இருக்கிற இந்த சூரியன் சந்திரன் மலைகள் கடல்கள் இருக்காது, அனைவரும் அழிந்துவிடும், அனைவரும் அழிந்து அனைத்தும் அழிந்துவிடும். சகோதரர்களே, அல்லாஹ் அந்த ஆயத்திலே சொல்லக்கூடிய விடயம், ஆனால் கயாமத்திலே என்ன நடக்கும் என்பதை இன்ஷா அல்லாஹ் பின்னால் சொல்வோம். அந்த நேரத்திலே கொண்டு வரப்படக்கூடிய சூரியன் வேறு, அங்கே வானம் வேறு, பூமி வேறு, அல்லாஹ் வேறாக புதிதாக அதை கொண்டு வருவான். அந்த சந்தர்ப்பத்தில் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். நான் இதை சொல்ல வருகிறேன் என்றால், அந்த ஆயத்தில் இல்லாம இன்ஷா அல்லாஹ் நாடிய சிலரை தவிர உலகத்தில் அனைத்தும் அப்படியே இறந்துவிடும் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அல்லாஹ் நாடியவர்களை தவிர என்ற இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது தஃப்ஸீர்களிலே வந்திருக்கிறது, நான்கு மலக்குகள், அதாவது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம், மலக்குல் மௌத், இந்த நான்கு மலக்குகளையும் அர்ஷை சுமந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அர்ஷை நான்கு மலக்குகள், அவர்களை அல்லாஹ் அர்ஷை படைத்த காலத்தில் இருந்து அவர்கள் தங்களின் மீது வைத்து சுமந்து கொண்டே இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஆனால் கயாமத்துடைய நாள் வரும் பொழுது நாளில் அதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கயாமத்துடைய நாளில் இன்னும் நாலு பேரை அல்லாஹ் அதிகரிப்பான். ஏற்கனவே சுமந்த நாலு மலக்குகளும் இன்னும் நாலு பேரையும் சேர்த்து எட்டு பேர்கள் அந்த மறுமை நாளில் அரிசியை சுமந்து கொண்டிருப்பார்கள். சொல்ல வருகிற விடயம், அந்த இப்பொழுது சுமந்து கொண்டிருக்கிற நாலு மலக்குகளையும் மேலே சொல்லப்பட்ட ஜிப்ரீல், மீகாயில், இஸ்ராஃபீல், இஸ்ராயில், இவர்கள் நாலு பேரையும் மொத்தமாக எட்டு பேரையும் தவிர உலகத்தில் அனைவரும் மரணித்து விடுவார்கள். பின்னால் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், யா ஜிப்ரீல் யமத், ஜிப்ரீலே நீங்கள் மௌத்தாகி விடுங்கள், ஜிப்ரீலை பார்த்து நீங்கள் மௌத்தாகுங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அர்ஷ் பேச ஆரம்பிக்கும். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த நேரத்தில் அர்ஷ் கேட்கும் அல்லாஹ்விடத்திலே, அத்துமீது ஜிப்ரீல், யா அல்லாஹ், ஜிப்ரீலையும் மரணிக்கச் செய்கிறாயா, இந்த ஜிப்ரீலையும் மரணிக்கச் செய்கிறாயா என்று ஆச்சரியமாக கேட்கும். அந்த நேரத்தில் அல்லாஹ் அர்ஷை பார்த்து சொல்வான், நீ மௌனமாக இரு, நீ பேசாதே, இன்னி கதத்து அலாமம் ஃபில் அர்தி தஹ்த, அதாவது அலாமம் தஹ்த அர்ஷி, நான் என்னுடைய அரசுக்கு கீழால் இருக்கிற அனைவருக்கும் இன்னைக்கு கட்டத்துல் மௌத், மௌத்தை நான் எழுதியிருக்கிறேன், எல்லோரும் மௌத்தாக வேண்டும் என்பது என்னுடைய ஏற்பாடு, அனைவரும் மரணித்துத்தான் ஆக வேண்டும், அது ஜிப்ரீலாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்வோய், அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ரூஹும் கைப்பற்றப்படும். அதே போன்று மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், அதே போன்று இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சூர் ஊதக்கூடிய மலக், அவருக்கு இன்னொரு சூர் ஊதுவதற்கு இருக்கிறது. சகோதரர்களே, இந்த சூரை ஊதக்கூடிய மலக்கிடத்திலே அவருடைய ரூஹையும் கைப்பற்றுவதற்காக அல்லாஹ் அரசுக்கு கட்டளையிடுவான். அந்த இஸ்ராஃபீலுடைய சூரை வாங்கிக்கொள் என்பதாக அது அப்படியே கைப்பற்றிக் கொள்ளும், பின்னால் அவர்களுடைய ரூஹும் கைப்பற்றப்படும். அதே போன்று அரசை சுமக்கக்கூடிய மலக்குகள், இறுதியாக ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத் எல்லாருடைய ரூஹையும் கைப்பற்ற செல்கிற மலக்குடைய ரூஹையும் அல்லாஹ் கைப்பற்றுவான். அதற்கு பிறகு எல்லோருமே மரணித்திருப்பார்கள், அல்லாஹ் மாத்திரம் இருப்பான், அல்லாஹ் மாத்திரம் தனிமையிலே இருப்பான். எவ்வளவு காலம் இருப்பான் என்பது ஹதீஸிலே அர்பாஊன் என்று வந்திருக்கிறது, நாற்பது என்று வந்திருக்கிறது. தெளிவாக அந்த ஹதீஸை ஆய்வு செய்திருக்கிறோம். சிலர் 40 வருஷம் என்பார்கள், ஆனால் தெளிவாக 40 வருஷம் என்று ஹதீஸிலே சொல்லப்படவில்லை, 40 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒருவேளை வாரமாக இருக்கலாம், நாட்களாக இருக்கலாம், மாதமாக இருக்கலாம், அல்லது வருடமாக இருக்கலாம், ஏதோ அல்லாஹு ஆலம். அல்லாஹ்வை மிக அறிந்தவன், தெளிவாக சொல்லப்படாத காரணத்தினால் அதை நானும் தெளிவாக சொல்லவில்லை. ஏதோ சில காலம் அல்லாஹ் தனிவேலை இருப்பான், அதற்கு பிறகுதான் அல்லாஹ் ஒவ்வொருவராக எழுப்ப ஆரம்பிப்பான். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எழுப்பி அவர்களுக்கு அதாவது சூரை ஊத சொல்லி ஒவ்வொருவராக எழுப்புவான். அப்படி எழுப்பப்பட்ட பிறகு அந்த மறுமை நாளில் மஹ்ஷரில் மனிதனின் நிலை என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த வார குத்துபாவிலே பார்ப்போம். இதற்கு பிறகு என்ன நடக்கப் போகிறது, சொர்க்கம் நரகம் செல்வதற்கு முன்னால் பல கட்டங்கள் இருக்கிறது, அந்த மஹ்ஷரிலே மனிதனுடைய நிலை எவ்வாறு இருக்கும், அந்த நாளில் என்ன நடக்கப் போகிறது, எங்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும் என்ற விடயத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். மறுமை நாளின் அடையாளங்கள் என்று நாம் இதுவரையும் பார்த்த ஒன்று தொடக்கம், நபி அலைஹிஸ்ஸலாம் நபியாக அனுப்பப்பட்டதை முதல் அடையாளம். அந்த நேரத்திலே நபி சொன்னார்களே, அனவஸ்தாது கஹாத்தையும், நானும் மறுமையும் இவ்வாறு என்று தங்களுடைய நடுவிரலையும் ஆட்காட்டி விரலையும் சேர்த்து நெருக்கத்தை காட்டினார்கள் என்றால், அவர்கள் மரணித்து எத்தனை வருடமாகிவிட்டது, நாங்கள் மறுமைக்கு இவ்வளவு நெருக்கமாக இருக்கிறோம் என்ற செய்தியை நாங்கள் உள்வாங்கிக் கொண்டு மறுமை நாளின் அடையாளங்கள் என்ற இந்த தலைப்பு 12 குத்துபாக்களோடு முடிகிறது. அடுத்த அடையாளமாக அதாவது அடுத்த தொடராக மறுமை நாளின் மனிதனின் நிலை என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். எனவே நாம் இதுவரை எத்தனையோ விடயங்களை பார்த்திருக்கிறோம், எத்தனையோ அடையாளங்களை விரிவாக நாம் பார்த்திருக்கிறோம், பல படிப்பினைகளையும் எடுத்திருக்கிறோம். எனவே அந்த மறுமை நிச்சயமாக நடக்கும், அதில் சந்தேகமே கிடையாது. நாங்கள் மிக நெருக்கமாக இருக்கிறோம். உலகத்தில் நடக்கிற நடப்புகள், ஆங்காங்கே சோதனைகள், அல்லாஹ்வுடைய அழிவுகள் ஒவ்வொன்றை பார்க்கிற பொழுது மறுமைக்கு நாங்கள் மிச்சம் நெருங்கிவிட்டோம். எனவே மறுமை தூரமாக கருதி விடாமல் கிட்டுமையாக கருதி அதற்காக ஒவ்வொரு நேரமும் நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்வோம். நாங்கள் மறுமைக்காக வேண்டி ஒவ்வொரு நிமிடமும் எங்களை தயார்படுத்துவோம். எங்களுடைய அமல்களை அதிகப்படுத்திக் கொள்வோம். நாங்கள் பாவங்களிலே ஈடுபட்டிருந்தால் பாவத்தை நிறுத்திக் கொண்டு, சகோதரர்களே, பாவங்களை நிறுத்திக் கொண்டு நாங்கள் நல்லவர்களாக எங்களை மாற்றிக்கொள்வோம். அமளி பாதத்தின் பக்கம் ஆசை ஆர்வத்தை காட்டுவோம். எங்களுடைய குடும்பம், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய மனைவிமார், இவர்களுக்கும் இந்த விடயங்களை சொல்லி அல்லாஹ்வின் பக்கம் இவர்களை திசை திருப்புவோம். நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிப்போம். தௌபா நசீபாக்கப்பட்ட நிலையிலே அல்லாஹ்விடத்திலே பூர்த்தியான உண்மையான தௌபா செய்த நிலையில் எந்த பாவமும் இல்லாத நல்லவர்களாக இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக. எல்லாம் நாங்கள் செய்த பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நாங்கள் செய்த குற்ற குறைகளை மன்னித்தருள்வாயாக. எத்தனை விடயங்களை படித்தோம் யா அல்லாஹ், அவற்றிலே முழுமையான ஈமானின் நம்பிக்கை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், அந்த மறுமைக்காக எங்களை தயார்படுத்தக்கூடிய பக்குவத்தை எங்களுக்கு தந்து விடுவாயாக. யா அல்லாஹ், கேட்கிற பொழுது எந்த ஈமானிய உணர்வு எங்களுக்கு உண்டாகிறதோ அதை நிலையாக்கி வைப்பாயாக. மௌத்து வரைக்கும் அந்த ஈமானிய உணர்வை எங்களுக்கு நிலையாக்கி வைப்பாயாக. மௌத்துடைய பயத்தை ஏற்படுத்துவாயாக, அந்த மஹ்ஷருடைய பயத்தை ஏற்படுத்துவாயாக. அதற்காக வேண்டி எங்களை தயார்படுத்தக்கூடிய நல்லவர்களின் கூட்டத்திலே ஆக்கியருள்வாயாக. யா அல்லாஹ், இந்த இடத்திலே நாங்கள் அனைவரும் இப்படி சந்தோஷமாக இருக்கிறோம் யா அல்லாஹ். இது போல நாளை யா அல்லாஹ் அந்த சொர்க்கத்திலே, அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்துக் கொள்வாயாக, எங்கள் அனைவரையும் ஒன்று சேர்ப்பாயாக. ஆமீன், ஆமீன். வா ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.